டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
வேத ஆராய்ச்சி அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்களில் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். அன்பர்களே, இரண்டு மூன்று பேர் சேர்ந்து TWR ஊழியங்களுக்காக ஜெபிக்க விரும்பினால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஜெப குறிப்புகளை அனுப்ப ஆயத்தமாயுள்ளோம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோ இந்தியாவின் ஊழியங்களுக்காக ஜெபிக்கிற கொடுக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களிலே நாம் சகரியாவின் புஸ்தகத்தை சிந்தித்து வருகிறோம். 7:8 பாருங்கள். பின்பு கர்த்தருடைய வார்த்தை சகரியாவுக்கு உண்டாகி அவர் சகரியா இங்கே தன்னுடைய கருத்தை சொல்லவில்லை என்பதை தெளிவுபடுத்துகிறார். இன்று அநேக ஊழியர்கள் செய்கிறது இதுதான், தங்களுடைய சொந்த கருத்தையும் தங்களுடைய சொந்த அனுபவத்தையும் போதிப்பது. கர்த்தருடைய வார்த்தையை விட்டுவிட்டு மீது எல்லாவற்றையும் பிரசங்கிப்பார்கள். இப்படிப்பட்ட செய்தியாளர்கள் மக்களை தேவனுக்கு நேராக திருப்பாமல் தங்களுக்கு நேராகவே திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஊழியரே வல்லமை பொருந்தியவர் என்ற தோற்றத்தையும் அது உண்டாக்குகிறது. ஆகவே மக்கள் அவர்களுக்காக ஜெபிக்கவும் கொடுக்கவும் மதிக்கவும் அவர்களை அறியாமலேயே நடத்தப்பட்டு விடுகிறார்கள். அருமையானவர்களே, ஊழியமானது தேவ நாம மகிமைக்கென்றே செய்யப்படுகிறது. அதிலே அவருடைய நாமம் மாத்திரமே மகிமையடைய வேண்டும். சகரியா இதை தெளிவுபட கூறுகிறார், இது என்னுடைய வார்த்தைகளோ என்னுடைய கருத்துக்களோ அல்ல, கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்கிறார். சகரியா மக்களை பார்த்து, தேவன் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இதுவே, தேவன் உங்களுக்கு தரும் பதில் இதுவே. உங்கள் இருதயம் தவறானதானால் உங்கள் சடங்காச்சாரமும் தவறானதே என்று சொல்கிறார். அருமையானவர்களே, உங்களுடைய இருதயம் சரியானதாக இருக்கிறதா? நீங்கள் உங்கள் குறைகளை தேவனிடத்திலே வந்து சரி செய்து விட்டீர்களா? சற்றே எண்ணி பாருங்கள். சகரியா 7:9-10 வாசிக்கிறேன். சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் உண்மையாய் நியாயம் தீர்த்து அவனவன் தன் தன் சகோதரனுக்கு தயவும் இரக்கமும் செய்து, விதவையையும் திக்கற்ற பிள்ளையையும் பரதேசியையும் சிறுமையானவனையும் ஒடுக்காமலும், உங்களில் ஒருவனும் தன் சகோதரனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் இருங்கள் என்றார். 10 கட்டளைகளிலே இறுதியான பகுதியை நாம் சற்று கவனமாக சிந்திப்பது நமக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். 4 கட்டளைகளும் மனிதன் தேவனோடு கொள்ள வேண்டிய உறவு நிலையை பற்றி சொல்கிறது. 5 கட்டளை ஒரு பாலம் போல இருக்கிறது. இது ஒருவன் பெற்றோரோடு கொள்ள வேண்டிய உறவு நிலையை பற்றி சொல்கிறது. மனிதன் தன் தாயையும் தன் தகப்பனையும் சார்ந்து வாழ வேண்டிய ஒரு காலகட்டம் உண்டு. அப்பொழுது பெற்றோர் அவனுக்கு தேவனைப் போல காணப்படுகிறார்கள். தேவன் அப்படிப்பட்ட நோக்கமுடையவராகவே காணப்படுகிறார். பிள்ளைகள் ஏன் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டுமென்றால், அவர்கள் பெரியவர்களான பின்பு இயேசுவுக்கு கீழ்ப்படிவதற்கு அது அவர்களை வழிநடத்தும், அவர்களுக்கு உதவி செய்யும் உண்டாயிருக்கிறது. இப்பொழுது இறுதி 5 கட்டளைகளை வாசிக்கிறேன். கவனியுங்கள். யாத்ராமம் 20:13-17 வரை. கொலை செய்யாதிருப்பாயாக, விபசாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. நீங்கள் உங்கள் நண்பரின் அழகான வீட்டையும் அதிலே வசிப்பவற்றையும் மற்றெல்லாவற்றையும் இச்சிக்கக்கூடாது என்று சொல்கிறார். இந்த கட்டளைகளை நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வாறு நாம் ஒப்பிட்டு பார்க்க முடியும் என்று கவனியுங்கள். சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் உண்மையாய் நியாயம் தீர்த்து. இது பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்ற கட்டளையின் நேர்முறையான வார்த்தைகள். அவனவன் தன் தன் சகோதரனுக்கு தயவும் இரக்கமும் செய்து. இது களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சொல்லாதிருப்பாயாக என்ற வசனங்களை நமக்கு விளக்குகிறது. விதவையையும் திக்கற்ற பிள்ளையையும் பரதேசியையும் சிறுமையானவனையும் ஒடுக்காமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது இன்றைய நடைமுறைக்கு மிகவும் பொருந்தக்கூடியது. உங்களில் ஒருவனும் தன் சகோதரனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் இருங்கள். இயேசு கிறிஸ்து இந்த கட்டளைகளை எல்லாம் ஒரு உன்னத நிலைமைக்கு கொண்டு வந்துவிட்டார். அவர் 2 கட்டளைகளை மாத்திரமே விளக்கமாக கூறியிருக்கிறார். அதேவேளையிலே நீங்கள் உங்கள் சகோதரனிடத்திலே கோபம் கொள்வீர்கள் என்றால் நீங்கள் கொலை குற்றத்தை செய்தவர்களாய் இருப்பீர்கள் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். இஸ்ரவேல் சடங்காச்சாரங்களை செய்து வந்த போதும் நீங்கள் அவர்களை ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலே சந்தித்திருக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். அவர்கள் வெள்ளிக்கிழமையிலே மீண்டும் சடங்காச்சாரங்களை ஆரம்பித்து விடுவார்கள். அவர்கள் அழுது புலம்பவும் உபவாசமிருந்து பலிகளை செலுத்தவும் வருவார்கள். மல்கியா புஸ்தகத்திலே தேவன் இவ்வாறு சொல்லியிருக்கிறார், அந்த பலிகளெல்லாம் உங்களை நோயாளிகளாக்குகிறது என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். நீங்கள் என்னுடைய இடத்திலே இருந்திருந்தால் அது உங்களுக்கு புரியும். அவை உண்மையில் எனக்கு குமட்டலை தந்துவிட்டது என்கிறார். இப்பொழுது சகரியா 7:11 பார்ப்போம். அவர்களோ கவனிக்க மனதில்லாமல் தங்கள் தோளை முரட்டுத்தனமாய் விலக்கி கேளாதபடிக்கு தங்கள் செவிகளை அடைத்துக் கொண்டார்கள். அவர்கள் எதை கேட்க வேண்டும் என்று தேவன் விரும்பினாரோ அதை மக்கள் கேட்க விரும்பவில்லை. இன்றும் கூட அநேகர் இப்படித்தான் இருக்கிறார்கள். ஆண்டவர் தனிப்பட்ட விதத்திலே பாவத்தை குறித்து உணர்த்தும் பொழுது அதை உணர்ந்து மனம் திரும்ப மனதில்லாமல் இருக்கிறார்கள். தங்கள் தோளை முரட்டுத்தனமாய் விலக்கி என்று வாசிக்கிறோம். இது எவ்வளவு தெளிவான ஒரு ஓவியமாயிருக்கிறது இல்லையா? ஒருமுறை ஒரு கலை நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்பொழுது ஒரு சிறுவன் கூட்டத்தில் முன்னணியில் உட்கார்ந்து கொண்டு சில இடையூறுகளை செய்து கொண்டிருந்தான். இதை பார்த்த அவனுடைய தந்தை பின்னாகச் சென்று அவன் தோளின் மீது கையை வைத்தார். அந்த சிறுவன் தன் தோளை முரட்டுத்தனமாய் விலக்கிக் கொண்டான். உடனே அந்த தந்தைக்கு கோபம் வந்துவிட்டது. அவர் அந்த சிறுவனை மேலே தூக்கி கூட்டத்திற்கு வெளியே கொண்டு வந்துவிட்டார். மகனே, உனக்கு இப்பொழுது ஒரு சவுக்கடி கொடுத்தால்தான் நீ சரியாவாய் என்று சொன்னார். இது அவர் வழக்கமாக செய்த காரியம்தான், புதிதல்ல. இருந்தாலும் தொடர்ந்து அவர் கூறினார், நீ அந்த கூட்டத்திலே இடைஞ்சல் பண்ணிக் கொண்டிருந்ததற்காக இந்த அடியை அடிக்கப் போவதில்லை. நான் உன் தோளின் மீது கையை வைத்தபொழுது உன் தோளை திருப்பி முரட்டுத்தனமாய் விலக்கி என் கையை தள்ளிவிட்டாயே, அதற்குத்தான் நான் அடிக்கப் போகிறேன். நீ கீழ்ப்படியாதவனாகி போனாய் என்று கூறி அவனுக்கு அடி கொடுத்தார். இதனால் அந்த சிறுவன் அதற்கு பிறகு அந்த விதமான காரியத்தை செய்யவில்லை. தேவன் இஸ்ரவேல் தேசத்தை பார்த்து, நான் அவர்கள் மீது என் கைகளை வைத்தேன், ஆனால் அவர்கள் தங்கள் தோள்களை முரட்டுத்தனமாய் விலக்கிவிட்டார்கள் என்கிறார். பிரியமானவர்களே, இன்றும் கூட சபை உறுப்பினர்களிலே பலரை இயேசு தம் கரத்தை நீட்டி அவர்கள் தோளின் மீது கையை வைத்து, ஒரு நிமிடம் போரு மகனே, நீ இதை செய்யாதே, மகளே, நீ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழாதே என்று சொல்கிறார். ஆனால் அவர்கள் தங்கள் தோளை முரட்டுத்தனமாய் விலக்கி அவர் கரத்தை தட்டி விடுகிறார்கள். அவர்கள் தங்கள் காதை பூட்டிக் கொண்டு தேவன் கூறுவதை கேட்க விரும்பாமல் இருக்கிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் படுக்கையின் நேரத்திலே அல்லது உங்கள் பாடுகளின் வேளையிலே உங்களை ஆண்டவர் கடிந்து கொள்ளும் பொழுது அவர் அன்பாய் கூறும் வார்த்தைகளையும் சற்றே கவனியுங்கள். எந்த காரியத்திலே நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி எச்சரிக்கிறாரோ அந்த காரியத்திலே மனம் திரும்ப ஒரு தீர்மானம் செய்யுங்கள். ஒரு ஊழியர் தன் பேர குழந்தையோடு கூட தன் வீட்டின் முன்னிருந்த பூந்தோட்டத்திலே ஒரு நாள் விளையாடிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த பேரன் அங்கிருந்த செவ்வந்தி மலர்களை கொய்து வீச ஆரம்பித்தான். உடனே ஊழியர் அந்த பேரனை அங்கே இருந்து வெளியே வரும்படி கூறி பார்த்தார். ஆனால் அவன் கேட்கிறதாய் தெரியவில்லை. ஆகவே அவன் அருகே சென்று அந்த பேரனின் தோளின் மீது கையை வைத்து தடுத்து நிறுத்த முயன்றார். ஆனால் அவன் தோளை தள்ளி விலக்கிக் கொண்டான். தோட்டத்திற்குள்ளே சென்று மீண்டும் பூப்பறிக்க முயன்றான். ஆகவே அந்த ஊழியர் அந்த சிறுவனை எடுத்துக்கொண்டு சென்று தன் முழங்காலிலே வைத்து அவனுக்கு ஒரு சிறிய பாடத்தை கற்பித்தார். அதை பார்த்த ஊழியரின் மகள் கைதட்டி அப்பாவை பாராட்டினாள். நீங்கள் அவனை கண்டிக்காமல் விட்டு விடுவீர்களோ என்று நினைத்தேன் என்றாள். இங்கே அவர்களோ கவனிக்க மனதில்லாமல் தங்கள் தோளை முரட்டுத்தனமாய் விலக்கி கேளாதபடி தங்கள் செவிகளை அடைத்துக் கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம். பெத்தேலில் இருந்து வந்த இந்த பாழாய்போன குழந்தைகள் இவ்வாறு செய்து கொண்டு வந்தார்கள். உண்மையிலேயே அந்த முழு தேசமும் அவ்வாறுதான் காணப்பட்டது. இஸ்ரவேலருக்கு வெளிச்சம் இல்லாத காரணத்தினாலே அவர்கள் சிறைப்பட்டு போகவில்லை. அது காரணமே இல்லை. தேவன் அவர்கள் தோள் மீது தம் கரத்தை வைத்தும் அதை அவர்கள் உதாசீனப்படுத்தினார்கள். தேவன் தீர்க்கதரிசிகள் மூலமாக அவர்களோடு பேசினார். ஆனால் அவர்கள் கேளாதபடி தங்கள் செவிகளை அடைத்துக் கொண்டார்கள். அதாவது அவர்கள் தேவனை விட்டு பின்வாங்கி போனார்கள். அவர்கள் கட்டளைகளை மீறி போனார்கள். குறிப்பாக தேவனை சார்ந்த கட்டளைகளை அவர்கள் மீறிவிட்டார்கள். அவர்கள் தேவனுக்கு முன்பாக குற்றவாளிகளாய் நின்றார்கள். உங்களுடைய இருதயம் சரியில்லாததாக இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் சடங்காச்சாரமாக எவ்வளவு காரியங்களை செய்தாலும் எந்த ஒரு பயனும் இல்லை. பிரியமானவர்களே, உங்கள் இருதயம் சரி செய்யப்படும் வரை பக்தியாக காணப்படுவதனாலே எந்த பயனும் இல்லை. உண்மையிலேயே இவ்வாறு காணப்படுகிறவர்களே மாயக்காரரின் கூட்டத்தில் ஒருவராகிவிடுகிறார்கள். இயேசு விசுவாசியான ஒருவனை எப்பொழுதாவது மாயக்காரனே என்று அழைத்ததுண்டா என்று சற்றே சிந்தித்து பாருங்கள். வேத புத்தகத்திலே ஒரு உண்மையான விசுவாசியை மாயக்காரனே என்று அழைப்பதை நீங்கள் ஒரு காலம் காண முடியாது. இயேசு கிறிஸ்து கூறியது போல இவர்கள் பக்தியை உடையவர்களைப் போல காணப்படுகிறவர்கள். பாத்திரத்தின் உள்பக்கம் அலங்கோலமாக இருக்கும் பொழுது அதன் வெளிப்புறத்தை மட்டும் இவர்கள் சுத்திகரிக்கிறவர்கள். இவர்கள்தான் மாயக்காரர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் கருமையான சகோதரனே, நம்முடைய இருதயத்தின் ஆசைகள் எப்படிப்பட்டதாயிருக்கிறது? நம்முடைய நோக்கங்கள் எப்படிப்பட்டதாயிருக்கிறது? நம்முடைய திட்டங்கள் எப்படிப்பட்டதாயிருக்கிறது? அதுவே முக்கியமானவை. நாம் வெளியரங்கமாக செய்யும் செயல்களினாலே நம்மை நாமே ஏமாற்றலாமே ஒழிய, நம்மை சுற்றி இருக்கிறவர்களை ஏமாற்றலாமே ஒழிய கர்த்தரை நாம் ஏமாற்ற முடியாது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23 அதிகாரம் 25 முதல் 27 வரை பாருங்கள்.
மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜனபான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. குருடனான பரிசேயனே, போஜனபான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள், அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும்.
இஸ்ரவேல் மக்களிடத்திலே இருந்த பிரச்சனையும் இதுதான். தேவன் அவருடைய வாழ்க்கையிலே 10 கட்டளைகளை அப்படியே நடைமுறைப்படுத்தி ஒப்பிட்டு பார்க்கிறார். அதை மனித உறவோடு சம்பந்தப்பட்ட கட்டளைகளிலே ஆரம்பித்து செய்கிறார். அவர்கள் தங்களுடைய வியாபாரத்திலே, தங்கள் சமுதாய வாழ்க்கையிலே, தங்கள் குடும்ப வாழ்க்கையிலே எவ்வாறு காணப்படுகிறார்கள், இதை அவர் செய்தபொழுது அவர்களை பற்றிய எல்லாவற்றையும் அது காண்பித்துவிட்டது. மேலும் தேவன் ஏன் அவருடைய ஜபத்தை கேட்டு பதிலளிக்கவில்லை என்ற காரணத்தையும் இது காண்பித்துவிட்டது. சகரியா 7 அதிகாரம் 12 வசனத்தை பாருங்கள். வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளைக் கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார்கள். ஆகையால் மகா கடும் கோபம் சேனைகளின் கர்த்தரிடத்திலிருந்து உண்டாயிற்று. கர்த்தர் கோபம் கொண்டபடியினாலேதான் எருசலேம் நேபாத் நேச்சரால் அழிக்கப்பட்டு அவர்கள் பாபிலோனுக்கு சிறைப்படுத்திச் செல்லப்பட்ட காரியம் நடைபெற்றது. அது துக்ககரமானதுதான், சோகமானதுதான், பயங்கரமானதுதான். அவர்கள் பக்தி உள்ளவர்கள்தான், சடங்காச்சாரங்களை செய்தவர்கள்தான். ஆனால் அவர்களுடைய இருதயம் தேவனை விட்டு வெகு தொலைவிலே சென்றுவிட்டது. அவர்கள் அவர் நாமத்திற்கு தூஷணமாக காணப்பட்டார்கள். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கை இன்று எப்படிப்பட்டது என்பதை சற்றே ஆராய்ந்து பார்ப்போமா? வெளியரங்கமாக மட்டும், சடங்காச்சாரமாக மட்டும் கிறிஸ்துவை அறிந்தவர்களாய் காணப்படுகிறோமா? அல்லது நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய செயல்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு காட்டுகிறதா? சகரியா 7 அதிகாரம் 13 வசனத்தை பார்ப்போம். ஆதலால் நான் கூப்பிட்ட போது அவர்கள் எப்படி கேளாமற் போனார்களோ அப்படியே அவர்கள் கூப்பிட்ட போது நானும் கேளாமல் இருந்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் இந்த ஜனங்களை பார்த்து, நான் உங்களை வேண்டி கேட்டுக்கொண்டேன், ஆனால் நீங்கள் எனக்கு செவிகூடாமற் போனீர்கள் என்று சொல்கிறார். பின்னர் அந்த மக்கள் பிரச்சினைக்குள்ளானார்கள். அவர்கள் தேவனை நோக்கி, நாங்கள் சிறைப்பட்டு போக விரும்பவில்லை, நாங்கள் உம்மிடத்திலே திரும்புவோம் என்றார்கள். இப்பொழுது தேவன் அவர்களை பார்த்து, நான் உங்களுக்கு செவிகொடேன் என்று கூறிவிட்டார். தேவன் இன்று இவ்வாறு அநேகருடைய ஜபத்தை கேட்பதில்லை. காரணம் என்ன? தேவன் அவருடைய பாவத்தை குறித்து எச்சரித்த பொழுது அவர்கள் மனம் திரும்ப விருப்பம் கொள்ளவில்லை. எனவே இன்று அவர்கள் தேவனை பார்த்து கூப்பிடும் பொழுதும் தேவன் அவர்களுக்கு செவி கொடுப்பதில்லை. சில வேளைகளிலே தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலே இப்படிப்பட்ட காட்சிகளை ஒருவேளை நீங்கள் பார்த்திருக்கக்கூடும். ஒருவன் அல்லது ஒருத்தி அந்த கதையிலே இஷ்டம் போல வாழ்கிறதை காட்டுகிறார்கள். பின்னர் அவளுடைய பிள்ளைகளுக்கு உடல் நலம் சரியில்லை என்றால் அந்த தாயார் கண்ணீரோடு முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி கண்ணீர் வடிப்பதாக காண்பிப்பார்கள். அதனைத் தொடர்ந்து அந்த பிள்ளை சுகமாகி விடுவதாகவும் காட்டுவார்கள். அருமையானவர்களே, தேவன் இவருடைய ஜபத்தை கேட்பார் என்று நான் கருதவில்லை. மனம் திறந்து கூறுகிறேன், ஜபத்திலே அவரிடத்திலே செல்லும் முன்னர் தேவனோடு
தன் இருதயத்தை சரி செய்து கொள்ள வேண்டியது அவசியம். அவர்களுடைய வாழ்க்கையிலே மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பாவிட்டால் இஷ்டம் போல் வாழ்ந்துவிட்டு, அவர் உங்களை அழைத்த பொழுதெல்லாம் செவியை அடைத்துக் கொண்டு இருந்துவிட்டு, ஒரு பிரச்சனை என்று வந்தவுடன் மாத்திரம் அவரிடம் வந்து ஜெபித்தால் அவர் எப்படி பதில் கொடுப்பார்? நான் செவி கொடேன் என்று சொல்கிறார். கிறிஸ்தவர்களிலே அநேகர் இவ்வாறு காணப்படுவதை பார்க்கலாம். அவர்களுடைய வாழ்க்கையிலே நெருக்கடியான நேரங்கள் வராதவரை, வியாதிகள் வராதவரை, பிரச்சனைகள் வராதவரை அவர்கள் தேவனை பற்றியோ ஆலயத்தை பற்றியோ சிந்திப்பதே இல்லை. ஆனால் பிரச்சனை ஒன்றன்பின் உண்டாக வரும்பொழுது அந்த ஊழியரிடம் செல்ல வேண்டுமா, இந்த ஊழியரிடம் செல்ல வேண்டுமா என்று ஓடுவார்கள். பக்தியை மொத்தமாக காண்பிப்பார்கள். இது தவறு பிரியமானவர்களே. பிரச்சனை இருக்கிறதோ இல்லையோ, அனுதினமும் நாம் தேவனை தேட வேண்டியது அவசியம். அமைதியான காலங்களிலே நீங்கள் அவரை தேடினால்தான் பிரச்சனை வரும் நேரங்களிலே நீங்கள் அவரை எளிதாக கண்டடைய முடியும். இப்பொழுது சகரியா 7:14 பாருங்கள். அவர்கள் அறியாத புறஜாதிகளுக்குள்ளே அவர்களை பறக்கடித்தேன், அதனால் அவர்கள் பின்வைத்து போன தேசம் போக்குவரத்தில்லாமல் பாழாய் போயிற்று, அவர்கள் இன்பமான தேசத்தை பாழாய்போக பண்ணினார்கள் என்றார். தேவன் ஜனங்களை மாத்திரமல்ல அந்த தேசத்தையும் நியாயம் தீர்த்தார் என்று இஸ்ரவேல் தேசத்தை சுற்றி பார்க்க சென்று வரும் எந்த ஒரு மனிதனும் மனுஷியும் சொல்ல முடியும். ஏனென்றால் அது பாலும் தேனும் ஓடும் தேசம் என்று கேள்விப்பட்டிருப்பார்கள். அந்த எதிர்பார்ப்போடு செல்லும்பொழுது அது ஏமாற்றத்தையே தரும். அது முன்பு அவ்வாறு இருந்தது உண்மைதான், ஆனால் இன்று அது அவ்வாறு இல்லை. முன்பு ஏதேன் தோட்டம் போல காணப்பட்டதும் உண்மைதான், அது அழகான பூமி அல்லவா என்று இஸ்ரவேலை பார்த்து சொல்கிறவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். ஏனென்றால் அது பாறைகளால் நிறைந்ததும் வறண்டதுமாய் காணப்படுகிறது. இங்கே வசனம் சொல்கிறது போல இன்றும் அது பாழாய்போன இடமாகவே காணப்படுகிறது. எருசலேமிலிருந்து எரிகோ வரை செல்கிற பாதையிலே ஏதாவது ஒரு சிறந்த இடத்தை பார்த்தீர்கள் என்றால் எனக்கு தெரியப்படுத்துங்கள். அந்த இடங்கள் ஒரு பாலைவனம் போல காணப்படுகின்றது. அந்த தேசத்திலேயே ஒரு சில அழகான இடங்களே காணப்படுகின்றன. அது முன்பு இன்பமான தேசமாக இருந்தது உண்மைதான், ஆனால் இன்று அது பாழாய்போன இடமாய் காணப்படுகிறது. இஸ்ரவேலை குறித்த தீர்க்க தரிசனம் இன்னமும் நிறைவேறவில்லை என்பதற்கு, அது இன்னமும் சீர்பொருத்தப்படவில்லை என்பதும் ஒரு அடையாளமாயிருக்கிறது. அந்த நிலம் மீட்கப்படவில்லை. யூதர்கள் இன்று தங்கள் தேசத்திற்கு திரும்பி அங்கே ஒரு தேசமாக உருவெடுத்திருக்கிறார்கள் என்பது உண்மைதான், ஆனால் அவர்கள் அன்றிலிருந்தே பிரச்சனையிலேதான் இருக்கிறார்கள். ஒரு ஊழியரிடத்திலே இஸ்ரவேல் சென்று திரும்பிய ஒரு நண்பர் சில தகவல்களை கூறினாராம். அவை நமக்கு ஆச்சரியமூட்டுகின்றன. அதாவது உலகத்திலேயே இஸ்ரவேலிலேதான் மிக அதிகமாக அரசாங்கம் வரி போடுகிறதாம். மேலும் அங்கே இருக்கிற மக்களிலே அநேகர் அந்த தேசத்தை விட்டு வெளியேற விரும்புகிறார்கள் என்றும் கூறினார். அருமையானவர்களே, இஸ்ரவேலை இப்பொழுது வாக்குத்தத்த பூமி என்று அழைக்கப் போகிறீர்களா? அதற்கு தேவனே பொறுப்பாளி என்று சொல்லப் போகிறீர்களா? இஸ்ரவேல் மக்களை தேவன் இப்பொழுது திரும்ப செய்யவில்லை என்றே நான் கருதுகிறேன். இஸ்ரவேல் இன்றும் பாழாய்போன தேசமாகவே காணப்படுகின்றது. ஆனால் ஒரு நாளிலே இந்த தேசம் இன்பமான பூமியாக மாறப்போகிறது. அருமையானவர்களே, நீங்கள் இன்று எவ்வாறு இருக்கிறீர்கள்? தேவன் உங்களுடைய தோளை தொட்டு உங்களிடத்திலே அன்பாக பேசும்பொழுது நீங்கள் அவருக்கு செவி கொடுக்கிறீர்களா? நீங்கள் முன்னோக்கி ஒரு வழியிலே இஷ்டமானபடி சென்று கொண்டிருந்த பொழுது அவர் உங்கள் பின்னே தேடி வந்து தோளின் மீது கையை வைத்து அன்பாக அழைத்த பொழுது உங்கள் பதில் எவ்வாறு இருந்தது? நீங்கள் நின்று அவரை திரும்பி பார்த்து பதில் கொடுத்தீர்களா? அவருடைய அன்பிற்கு அடிபணிந்தீர்களா? சவுல் என்பவர் இவ்வாறு தன் வாழ்க்கையை இயேசுவுக்கு பிரியமற்ற எதிரான வழியிலே நடத்திக் கொண்டிருந்த பொழுது தமஸ்கு வழியிலே ஒரு நாளிலே சவுலை தேவன் சந்தித்தார். அவனுடைய தோளிலே கையை வைத்தார். நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்டார். அதற்கு சவுல் சரியான பதிலை கொடுத்தார். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, உங்களுடைய தோளிலே இன்றைக்கு ஆண்டவர் கை வைக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி இதுதான். ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறீர்? இவ்வாறு பதிலுரையாமல் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல உங்கள் தோளை முரட்டுத்தனமாய் விலக்கி அவர் கரத்தை தட்டிவிட்டு நீங்கள் முன் சென்று கொண்டிருக்கிறீர்களா? கவனிக்க மனதில்லாமல் கேளாதபடிக்கு உங்கள் செவிகளை அடைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? வேதத்தையும் கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகள் ஊழியர்கள் மூலமாக சொல்லி அனுப்பும் வார்த்தைகளையும் கேளாதபடி உங்கள் இருதயத்தை வைரமாக்கி கல்லாக்கிக் கொண்டிருக்கிறீர்களா? அவ்வாறு செய்து கொண்டிருப்பீர்கள் என்றால் அவருடைய மகா கடும் கோபம் உங்களுக்கு எதிராக உண்டாவதை உங்களால் தவிர்க்க முடியாது. இப்பொழுது நீங்கள் அவருடைய வார்த்தையை கேளாமல் போய்க் கொண்டிருப்பீர்கள் என்றால் ஒரு நேரத்திலே அவரும் உங்களுடைய ஜெபத்தை கேளாமல் போவார். உங்கள் தேவைகளின் மத்தியிலே பிரச்சனைகளின் மத்தியிலே அவருடைய உதவி உங்களுக்கு இல்லாமல் போகும். ஆனால் இன்றே அவருக்கு நீங்கள் செவி கொடுப்பீர்கள் என்றால் அவர் உங்களோடு இருப்பார். உங்கள் வாழ்க்கையின் அனைத்து காரியங்களையும் அவரே பொறுப்பெடுப்பார். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசிய வார்த்தைகள் மூலமாக இன்றும் எங்களோடு நீர் பேசியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களிலே யாராவது உம்முடைய கரத்தை எங்கள் தோளிலே உணர்ந்தும் அதை நாங்கள் உதாசீனப்படுத்தாதபடி காத்துக்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உம்முடைய கரத்தை எங்கள் தோளிலே உணர்வோம் என்று சொன்னால் சரியானபடி உமக்கு பதில் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். சவுலை போல ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டு நீர் கற்றுக் கொடுக்கும் காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க நீர் எங்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எங்களுடைய செவிகளை நாங்கள் அடைத்துக் கொள்ளாதபடி ஞானமுள்ளவர்களாய் திறந்த செவி உள்ளவர்களாய் அனுதனமும் உம்மை பின் செல்ல உதவி செய்தரலும். மாய்மாலமான வாழ்க்கையோ சடங்காச்சாரமான வாழ்க்கையோ எங்களுக்கு நித்திய வாழ்க்கையை தராது என்பதை உணர்ந்தவர்களாக அனுதனமும் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் ஒரு கீழ்ப்படுதல் உள்ள வாழ்க்கையை இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்கும் ஒவ்வொரு சகோதரிக்கும் அருமையான வாலிப தம்பிக்கும் தங்கைக்கும் பெரியவர்களுக்கும் நீரை தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். தொடர்ந்து உம்முடைய தூய ஆவியானவர் மூலமாய் எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 46 0 46 0. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். யோபு 37:5 பின்பாகம். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். யோபு 37:5 பின்பாகம்.
நேயர்களே, டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் தமிழ் நிகழ்ச்சிகளை காலை 6:15 மணி முதல் இதே அலைவரிசையில் தொடர்ந்து கேளுங்கள்.